Freunde. கொஞ்சம் ஆவியானவருடைய அலர் சூடலும்புறதுனால எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு ஞாயிறும் உங்களோட ஒரு 5-10 நிமிஷமாவது கொஞ்சம் நான் பேசி தேவனுடைய வசனத்தினாலே உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆவியானவர் எனக்கு ஏவினபடியினாலே இன்றைக்கும் நான் உங்களோடு நீங்கள் நினையா பிரகாரமாக பேசலாம் என்று நான் இவர் எனக்கு உங்களது விசுவாசமும் உங்களது ஆண்டவர் உங்களை வழிநடத்தும் காரியங்களிலும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அவரது சித்தத்தின் மையத்துக்கு அவர் கொண்டு வந்தே தீருவார். ஆகையால் இந்த மிரட்டலுக்கோ எவருடைய பக்குவீனமான இழப்புகளுக்கோ வஞ்சனைகளுக்கோ இடம் கொடாமல் இருங்கள். ஏற்கனவே நாங்கள் அந்த இடத்திலே கண்டிப்பாய் தேவவசனத்துக்குள்ளாய் நாங்கள் இருந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும். இனிமேல் இதைவிட நாங்கள் இனி இல்லாத கடினமான பாதைக்கு நாங்கள் வரப்போகிறோம். யுத்தம் அதிகரிக்கிறபடியினாலே அண்மையிலே சிலர் அபிஷேகங்களுக்கு மாறாக பிரசங்கித்து எங்கள் சபைகளையும் தாக்கி இங்கே போன சில குடும்பங்களும் ஒரு சில போதவர்கள் எனப்பட்டவர்கள் தெரிகிறதையும் நான் கேள்விப்பட்டேன். இவர்களோடு நீங்கள் சம்பந்தம் கலக்கவும் வேண்டாம். பவுல் சொன்ன மாதிரி பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவர்களோடு நீங்கள் சேரவும் கூடாது. இப்படியான சேருகிறவர்களை நான் நிச்சயமாக சபையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதாயிருக்கும். ஏனென்றால் கொஞ்சம் புளித்தமா எல்லாவற்றையும் புளிக்க பண்ணும் உங்களுக்கு என்று உங்களுக்கு தெரியும். நாம் அவைகளை பெரிதான காரியங்களை தொடர்ந்து நாம் காண வேண்டுமாயின் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையிலே தங்கியிருந்து கூடுமான அளவுக்கு கர்த்தரங்களுக்கு புத்தி கொடுத்தபடி அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்து தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து சேரக்கூடாதவர்களோடு சேராமல் விட்டு நாங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே பவுல் சொன்னபடி ரோமர் 16 அதிகாரத்திலே 17 வசனம் அன்றையும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டும், அங்கு இருக்கிற மூத்தர்கள் நீங்கள் யாரோடு இவரோடு சம்பந்தம் கலக்கவும் கூடாது, அவர்களோடு சேரவும் கூடாது என்று அவர்களை விட்டு விலகும்படிக்கு சொல்லுகிறார்களோ அந்த புத்திமதியை கேட்டு நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் கொஞ்சம் தியானித்து பாருங்கள். இது விசுவாசிகளுக்கும் தான், மூத்தர்களுக்கும் தான். ஆகையினாலே தயவு செய்து நான் தூரத்தில் இருந்தாலும் நான் கித்தடியில் இருந்த பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்தது போல நான் தூரமாக இருக்கிற பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச ஒரு கொஞ்ச நேரம் நான் பேச போகிறேன். நீங்கள் கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு சாத்தான் எதிரி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் இருந்தா போல தெரியாமல் அவன் அட்டாக் பண்ணுவான், அவன் எங்களை தாக்குவான். அவன் தேவ ஜனத்தினுடைய எதிரி. தேவனை அவன் தாக்க முடியாது, ஏனெனில் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவன் நெருங்கவே முடியாது. ஆனால் தேவன் நேசிக்கிற ஜனங்களாகிய எங்களை அதனால்தான் அவன் தாக்குகிறான். தேவனை அதனாலே துக்கப்படுத்தலாம் என்று. ஆகையினாலே அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாமல் இல்லை என்று வேதம் சொல்கிறது. சகோதரர்களே, சில சமயங்களில் காலையில் எழும்பும் பொழுது எங்களது உணர்ச்சிகள் தாக்கப்படுவதை பார்க்கிறோம். இமோஷன்ஸ், அது மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான். உள்ளான மனுஷன் ஆவி, அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு. ஆத்மாவிலே மனம், சித்தம், உணர்ச்சிகள் அவன் சரீரத்திலே குடியிருக்கிறான். இந்த உணர்ச்சிகளை, இமோஷன்ஸ், இதைத்தான் பிசாசு சடுதியாய் தாக்குவான். பார்க்கிற நேரத்தில் எங்களுக்கு இனம் தெரியாத ஒரு சோறு கொண்டு வரும். இனம் தெரியாத ஒரு ஒரு ஒடுங்கிற ஒரு ஆவி, இனம் தெரியாத ஒரு கீழ் நோக்கி போற மாதிரி ஒரு கவலையாக என்னென்று தெரிகிறதில்லை. ஜபிக்க மனம் இல்லை, வேதம் படிக்க அவ்வளவாய் வாஞ்சி இல்லை, துதி செலுத்துவதற்கு வாய் வருகிறதில்லை. இது ஒரு நிஜமான பிசாசுடைய தாக்குதல் வெளியரங்கமாக வடிவாக தெரிகிறது. உணர்ச்சிகளை நேரடியாய் தாக்குறது மட்டுமல்ல, சில சமயத்திலே அவன் மனதிலையும் தொடங்கலாம். மனதிலே ஏற்கனவே நடந்து முடிந்த சில எங்களை துக்கப்படுத்திய சம்பவங்களை ஞாபகத்தில் கொண்டு வந்து சோர்வை ஏற்படுத்துவான் உணர்ச்சியிலே. அல்லது இனிமேல் நடக்காத சம்பவங்களை நடந்தது போல காண்பித்து எங்கள் மனதிலே பயத்தை போட்டு அதனால உணர்ச்சிகளை தாக்கி எங்களை சோர்வடைய பண்ணுவான். சோர்வின் ஆவி, அதை குறித்து தான் தி ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் நான் கொஞ்ச நேரம் பேச போகிறேன். கவனமாய் கேட்டுக்கொள். இன்றைக்கும் உனக்கு சில வழியில் காலமே சேர்ச்சுக்கு வாரது விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு, எழும்புற நேரம் ஒரு சோர்வாக இருந்திருக்கும். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இது அவனால் உண்டானதல்ல. அல்லது வேதம் படிக்கிற நேரத்திலே ஒன்றுமாக அங்கு வெளிச்சம் வரவில்லை, ஒரு சோர்வு, ஒரு இனம் தெரியாத ஒரு துக்கம் கீழே போய் கொண்டிருக்கிற மாதிரி. சகோதரர்களே, இது சோர்வின் ஆவியினுடைய தாக்கம். சோர்வின் ஆவி, இந்த சோர்வு இருக்கும் நேரத்திலே மிக கவனமாய் நாங்கள் இருக்க வேண்டும். சோர்வு இருக்கும் நேரத்திலே பிழையான தீர்மானங்களை நாம் எடுக்கும்படிக்கு பிசாசு தூண்டி விடுவான். சோர்வாக இருக்கிற நேரம் எந்த தீர்மானத்தையும் எடுத்து விடாதே. டு நாட் டேக் எனி டிசிஷன். இதை பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனம் காதேஷ் பானியாடிக்கு வந்தார்கள். அதன் பிறகு ஜோசுவாவும் இன்னும் 11 பேரும் போய் வாக்கு வந்தார். 10 பேர் வந்து சொன்னார்கள் அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள் சொல்லி. இவர்கள் எல்லாரும் சோர்வடைந்து கேட்டவர்கள். எல்லாரும் சோர்வின் ஆவினாலே தாக்கப்பட்டு நாங்கள் திரும்பி போவோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து விட்டார்கள். ஏழரவாய் அழுதார்கள். சோர்வாய் இருக்கும் நேரத்திலே அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அதனாலே அவர்களால் காவான் தேசத்துக்குள்ளே போக முடியவில்லை. இது ஒரு உதாரணம். இன்னும் ஒரு உதாரணத்திலே 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை இங்கு வாசித்து பார்த்தால், அந்த தாவீதும் அவருடைய 600 போர் வீரர்களும் வந்த நேரத்திலே அந்த இடத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு அவர்கள் தங்களுடைய மனைவியின் பிள்ளைகளும் கைதிகளாக கொண்டு போனதை அறிந்தார்கள். அறிந்து ஒன்றும் செய்ய முடியாது, மிகவும் துக்கத்தினாலே அழுது அவர்களுக்கு பெலன் இல்லாமல் போயிட்டு. 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அவர்களுக்கு பெலன் இல்லாமல் போயிட்டு, அப்ப அந்த பெலன் இல்லாத நிலையிலே இவர்கள் என்ன செய்வது தெரியாமல் இருந்தால், 6 வசனம் கூறுகிறது, அவர்கள் அந்த 600 பேரும் அந்த சோர்வடைந்த நிலையிலே அவர்கள் மனைவிகளும் பள்ளிகளும் இல்லாததுனாலே தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்லால் அவர்கள் தீர்மானம் எடுத்துட்டாங்க. எப்ப சோர்வாய் இருந்த நேரம். இன்றைக்கு எத்தனையோ பேர் மனதிலே பிசாசு சோர்வை தாக்கிய பொழுது, சோர்வை போட்ட பொழுது, மனதை தாக்கி உணர்ச்சிகளை தாக்கிற பொழுது அவர்கள் தீர்மானம் எடுத்து விடுகிறார்கள். நான் வேறொரு சபைக்கு போகட்டும், அல்லது நான் வேறு ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போகட்டும், நான் இப்படி செய்யட்டும், அல்லது நான் வேறெங்கே போடட்டும், அல்லது நான் போயிட்டு வருவேன், வேற ஒரு தேவையில்லை எனக்கு, நான் ஒரு கடமைக்காகி போவேன், அல்லது இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டேன். இப்படியா இருக்கிற நேரத்தில் தீர்மானம் எடுத்துருவாங்க. Thank you. ஒவ்வொரு காலமாறி ஆமே எஸ் அப்படித்தான் ஆண்டவரே வாய்ந்தவர்கள் மனம் வருதில்ல சோழ அதே நேரத்தில் பாட்டு படிக்க மனம் வருதில்ல ஐசுமா தத்து இந்த வாயின் கொடுத்த கிறிஸ்துமஸ் பாப்பா மாதிரி முகத்துல பாருங்க சோர்வா இருக்குது சும்மா எல்லாரும் கட்டுறாங்க தெய்வங்களும் கட்டுறாங்க அந்த வாயும் கொடுத்து கிறிஸ்துமஸ் பாப்பா மாதிரி ஒன்றுமே இல்ல ஆனா சோர்வு பாட்டு படிக்க மனம் வருதில்ல ஒன்றுக்கு மனம் வருதில்ல அப்படிப்பட்ட ஆக்கல நான் காட்ட புறம் பாருங்க பாட்டு படிக்க மனம் உனக்கு தூதி செலுத்தி மனம் வந்தது தெரியாது எத்தனை பேருக்கு உற்சாகமா இருந்தது தூதி செலுத்துற நேரத்துல அல்லது இந்த ஜனத்தை போல இந்திய அனுப்பார் சங்கீதம் 37 இந்த தேவனுடைய ஜனம் கைதிகளாக பபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் அங்கு போய் என்ன நடக்குது பாருங்க 756 பக்கம் பழைய வேத புத்தகத்துல 137 சங்கீதம் 137 பபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுகிறோம் நீங்க என்ன சொல்ல போறீங்க பெரிய போடையின் ஆறு அருகில உட்கார்ந்து எங்களுடைய சபையை நினைத்து உள்ளோம் கடற்கரைக்கு போய் அங்கு உட்கார்ந்திருந்து உண்டி எப்படியெல்லாம் கூட்டம் நடந்தது என்று நினைத்து அழுதோம் அதில் நடுவில் இருக்கும் அவரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் அந்த மரம் பக்கத்தில் இல்லாம நாட்டுக்கரைக்கு மருத்துவ பக்கத்துல இருந்து அதுவே இல்ல இவங்க மூட்டைகளையும் அவங்க பொட்டணங்களையும் எல்லாத்தையும் தூக்கி அதில் ஒழுங்கி வச்சாங்களாம் எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கு எங்கள் பாடல்களையும் எங்களை பாராட்டினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி அங்க சிறைக்கு இவங்களை கொண்டு போனவனுக்கு பாட்டு விருப்பமா இருக்கு அவர் என்ன சொல்றான் சியோனின் பாட்டுக்களை சிலையில் உங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் நீங்க முந்தி படிப்பீங்க ஏதோ கோட்டாசை என்னென்று ஒரு பாடிக்குவேன் முந்தி படிச்ச பாட்டுகளில் சிலரை எங்களுக்கு பாடுங்கள் எங்களுக்கு பாடிக்கிறேன் குரானவர்கள் கர்த்தரின் பாட்டை 4 வசனம் அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி என்ன மாதிரி பாடுவது சகோதரர்களே இந்த ஜனங்கள் சோர்வின் ஆவியினால் தாக்கப்பட்டிருந்ததனால் தேவனுடைய பாடல்களை படிக்க முடியவில்லை துதி செலுத்த முடியவில்லை சோர்வடைந்திருந்தார்கள் இது மிக தெளிவாக காணப்படுகிற ஒரு குணாதிசயம் சோர்வடைந்தவர்களுக்கு ஜெபிக்க மனம் வராது துதி செலுத்த மனம் வராது வேதம் வாசிக்கவும் மனம் வராது ஏதோ ஒரு கடமைக்கு திறந்துட்டு கண் அங்க பார்க்கறது மூளையெல்லாம் வேறங்கியோ ஹலோ என்ன ஒரு சத்தமே காணும் யோசிக்கிறீங்க போல இருக்கு என்ன எல்லாருமே ஹலோ எல்லாருமே இந்த உட்கார்ந்து ஆளுகள் என்று உட்கார்ந்திருக்கிற இந்த சனம் மாதிரி இருக்கிறீங்களோ அப்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில் ஆனால் தேவன் சொல்லுகிறார் கேசியா 69 அவர் மருந்து வச்சிருக்கிறார் நீங்க தலையடிக்கு பயனோட வச்சிருக்கிறீங்க அவர் எல்லாத்துக்கும் ஒருவர் மருந்து வச்சிருக்கிறார் சுதி செலுத்தும் நேரம் பாதிக்க முடியல கேசியா 61:3 சியோனிலே தீரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சியோன் என்றால் சபையிலே சபையிலே கணக்கு தீரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை சீர்படுத்த அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உன் வாழ்க்கை சாம்பல் போல இருக்கிறா ஐயோ எரிஞ்சு ஒரு அளவு ஒரு அளவான ஒளி கட்டையாகவும் இல்லை முழுக்க சாம்பலாச்சு ஒடுங்கியது கடைசி கட்டம் அப்படி என்று இருக்கிறாயா சாம்பலை போல இருக்கும் உன் வாழ்க்கைக்கு அவர் சிங்காரத்தை அழகை கொடுப்பாராம் அதை மறுபடியும் எழுப்புவாராம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் என்னும் அனாயிங் அங்கால வருது. நான் இப்ப சொல்றது சோர்வின் ஆவி அல்லது ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இந்த சோர்வின் ஆவி தாக்குற நேரத்தில் அதுக்கு மருந்து சொல்லிட்டார், வாய திறந்து பாட்டு படி. ஜனங்கள் சொன்னாங்க, நாங்கள் புறதேசத்திலிருந்து எப்படி நாங்கள் சீவனின் பாட்டை படிப்போம், என்ன இவங்க பாட சொல்லி கேட்கிறாங்க என்று ஆத்தங்கரையில் வந்து சொன்னாங்க. சங்கீதம் 137 நீ அப்படி சொன்னாலே வாயை திறந்து படி. முதல்ல படிக்கிறது எதுவும் கஷ்டமா தான் இருக்கு, முதல்ல ஆரம்பிக்கிறது எதுவும் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு ரெண்டாம் வசனம் அல்லது முதலாம் மாதிரி அதுக்கு பிறகு நீ போர்ஸ் பண்ணி படிக்கிற நேரம் ஆவியானவருடைய உதவியோடு அந்த ஒடுங்கின் ஆவி உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். போர்வின் ஆவிக்கு பதிலாக துதி. துதி நன்றியர்களையும் கூறுகிறது. வாயை தொடர்ந்து நன்றி சொல். இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இங்க பாருங்க பிரச்சனை எல்லாம் பிரச்சனை பிரச்சனை. வாயை திறந்து நன்றி சொல். இன்றைக்கு நீ சேர்ச்சுக்கு வந்தாய், விசாசன் இப்பாட்டு பார்த்ததுக்கு ஆண்டவர் நீ அழைத்து வந்தாரு. நன்றி சொல். உற்சவத்துக்காக நன்றி சொல். இதுவரையிலும் பாதுகாத்ததுக்காக நன்றி சொல். தேவனுக்கு வசனத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி சொல். இன்றைக்கு இந்த நாளில் உன்னோடு பேசுகிறதுக்காக நன்றி சொல். அவர் உன்னதை சோர்வை அறிந்து கண்டி இந்த நாளில் நிறைய நிறைய பிரயாணமாக உன்னோடு பேசுகிறார். வாயத்து நான் நிரப்புவேன் என்று சொன்னவர். அவர்களினாலே துதியை செலுத்தி சோர்வுதாவி உன்னோடு நிற்க முடியாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எட்டாம் சங்கீதம், எட்டாம் சங்கீதம் இதுலையும் ஒரு இரகசியம் இருக்கிறது. சோர்வுனாவி இரண்டாம் வசனம், எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம். பகையினையும் பணிக்காரனையும் அடக்கி போட தேவரே உங்களுடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அதோ குழந்தைகள் பாலகர், அதாவது கிறிஸ்தவர்கள் குழந்தைகளாக இருக்கலாம் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல், ஆனாலும் அவர்கள் வாயிலே அந்த துதியை போட்டபடியால் நன்றியர்களை போட்டபடியால் அந்த பாடலை போட்டபடியால் என்ன நடக்கிறதாம், பகையனும் பணிக்காரனும் சாத்தானும் அவருடைய அசுத்தா வித்தாவிகள் வாயை கொத்தும் படிக்க செய்கிறார். சகோதரர்களே, எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எங்கள் வாயினாலே துதியும் ஜபமும் நன்றியர்களும் நின்றுவோம். ஆனால் எங்கள் வாயினாலே ஜபமும் துதியும் நன்றியர்களும் போய்கொண்டிருக்கும் பொழுது சாத்தானின் வாய் பொத்தப்படும். அப்ப இந்த வசனம் மிக தெளிவாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. As long as we are praising, devil will shut his mouth. And as long as we are silent, the devil will open his mouth and tell all kinds of things against us. எங்களுக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டுகளும் அதுகளும் இதுகளையும் சோர்வான காரியங்களையும் மனதிலையும் மூடி மற்றொரு மூலமாய் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் எங்கள் வாய் திறக்கப்பட்டு துதியும் நன்றியர்களும் பாய்ந்து செல்லும் பொழுது அவனுடைய வாய் பொத்தப்படும். சோர்வாய் இருக்காது, விசாசுகளும் கொடுக்காது. பாடலை படி. அது மட்டுமல்ல, கால சிலுவையால் சிலுவையில ஆண்டவர் அவஞ்சு மாறி ஆணி நிலத்தோட ஒன்று கால அவையப்பட்டு கீழே கிடக்காத வாயை திறந்து தொங்கி படி. உன் சரீரத்தை உபயோகித்துகள், கரங்களை உயர்த்து, நன்றாக ஆடு பாடு. எங்கே ஒடுங்கி ஆவி போகுது என்று பார். கத்தர் இன்னும் வெளிச்சத்தை உங்களுக்கு போடுவாராக. இன்றைக்கு உன்னோடு பேசி இருக்கிறார் என்று நான் பேசுகிறேன். God bless you.
Bye-bye.
You're going to be done before. Bye-bye.
Bye.
And you're going to be done. Now, I'm going to give you a special message. I'm going to give you March 18th theory. March 18th, 1984 ஆண்டு ஞாயிறு ஆராதனை கத்தராலே ஆரம்பிக்கப்பட்டது. ஐந்தாம் தேதி 85ஆம் ஆண்டு காலை ஜபம் ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு நாளிலும். எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி செய்யுங்கள். இன்றைக்கும் கத்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். இங்கே கனடாவிலே வானொலியிலே செய்தி பரப்புவதற்கு ஆண்டவர் வழியை திறந்திருக்கிறார். ஒரு மாதத்திலே ஒன்று விட்டு ஒரு கிழமை வெள்ளிக்கிழமை பின்னரத்தில் 6:30 நாங்கள் தேவனுடைய செய்தியை சொல்ல போகிறோம். வெள்ளிக்கிழமை பின்னரம் 6:30 என்று சொன்னால் உங்களுக்கு சனிக்கிழமை காலமே 5:30, சனி காலையில் 5:30. இங்கே அரமணத்தை அளவுக்கு நான் சொல்லுவேன். போன சனிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை சொல்லி நேற்றைக்கு வந்தது வானொலியிலே கனடா முழுவதும் இருக்கிற ஜனங்கள் கேட்கிறார்கள். போன கிழமை தொடங்கினது போன வெள்ளிக்கிழமை கொடுத்த செய்தியின் தலைப்பு மரணத்தின் ஆவியில் இருந்து விடுதலை. இந்த சத்தம் ஒன்றும் இங்க ஒன்றுமே இல்லை. இந்த இதுல கொஞ்சம் பேர் இங்க வரணும் என்றுதான் என்னுடைய வாஞ்சும் கத்தர் அவருடைய சித்தம் அவருடைய சித்தம் நிறைவேறட்டும் என்பதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு முக்கியம் தேவை. உங்களுக்கு தெரியும் ஜெபத்திலே தாங்காமல் ஒருவர் மூலியம் செய்ய முடியாது. ஆகையால் வார ஞாயிற்றுக்கிழமை கூட நேரம் நான் பேசுவேன். கத்தர் உங்களை வழி நடத்துவாராக.